ஆச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த சிவஞான சுபக்கம் ஸ்ரீ மாதவ சிவஞானவர்கள் பொழிப்புரை 16வது வட்டத்து குருமூர்த்தியுடைய பதவுரை ஆகியவற்றை சிந்திப்பதற்கு குருவருள் கூட்டி வைத்துள்ளது. சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே முதற் சூத்திரத்தினுடைய 3வது அதிகரணம், இறுதியாக விளங்கக்கூடிய 3வது அதிகரணத்தின் இறுதிப் பகுதியிலே சிந்தனை இருந்து வருகின்றது. இந்த முதற் சூத்திரத்து 3வது அதிகரணம் என்ன கருத்தினை நிலைநாட்ட வருகின்றது என்று சொன்னால், முதல் அதிகரணத்திலே உலகமானது தோன்றியிருந்து அழிவதென்றும் அதனை தோற்றுவித்து காத்து ஒடுக்குவதற்கு ஒரு கருத்தா வேண்டப்படும் என்றும் அருமையாக நிலைநாட்டி அருளினார். 2வது அதிகரணத்திலே அந்த கர்த்தாவாக விளங்கக்கூடிய அந்த பரம்பொருளாக விளங்கக்கூடிய தன்மை சிவபெருமானுக்கு உள்ளது என்றும், அவன் உருவத்திருமையை எடுத்திருப்பதனாலே யாதொரு குறைபாடும் இல்லை என்றும் மிகச்சிறப்பாக விளக்கி சிவபெருமான் அனாதிமுத்த சித்துரு என்ற உண்மையினை அற்புதமாக நிலைநாட்டி அருளினான். இந்த 3வது அதிகரணத்திலே சிவபெருமான் முதற்கடவுள் என்று நிலைநாட்டிய பின்னரும் கூட அவனுக்கு ஒப்பாக பிறரும் உள்ளனர் என்ற ஒரு கருத்து எழும்பொழுது அதனை மறுத்து சிவபெருமான் பரம்பொருள் என்பது மட்டுமன்று அவன் ஒருவனே பரம்பொருள், ஏனையோரையவரும் பரம்பொருள் அல்லர் என்று நிலைநாட்டக்கூடிய பகுதிதான் இந்த 3வது அதிகரணம். முதல் நூல் சிவஞான போதத்தில் இந்த பகுதியானது அந்தம் ஆதி என்மனார் குலவர் என்று வரும். அந்த இடம்தான் இங்க சித்தியார் முதல் சூத்திரத்தில் எவ்வாறு வந்ததென்றால் தான் முதல் என்று வந்தது. அந்த சிவஞான போதத்தில் அந்தம் ஆதி என்று வந்த அந்த பகுதி சித்தியாரிலே தான் முதல் என்று வந்தது. அந்தம் ஆதி என்று சொல்லும்போது கூட ஒரு ஏகாரத்தை நாம் அறிவித்துக் கொள்ள வேண்டும். அந்தம் ஆதி என்பதிலே அந்தமே ஆதி என்று அந்தத்துக்கூட ஒரு ஏகாரம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபோலத்தான் இங்க தான் முதல் என்பதிலும் ஏகாரத்தை சேர்த்துக் கொண்டு பாடலில் இல்லை, நாம அதை விரித்துரைக்க வேண்டும், தானே முதல் என்று சொல்ல வேண்டும். தானே முதல் என்று சொல்லும்பொழுது சிவபெருமானே முதற்கடவுள், ஏனையோர் முதற்கடவுளர் அல்லர் என்ற கருத்து பெறப்படும். ஆகவே அந்த ஏகாரம் நாம் விரித்துரைக்கின்ற ஏகாரம் இருக்கின்றதே அது பெருநிலை ஏகாரம். ஆக இந்த 3வது அதிகரணத்திலே இதுகாரும் பார்த்த பாடல்களின் என்ன கருத்து பெறப்பட்டது என்று சொன்னால், பிரம்ம விஷ்ணுக்களுக்கு கூட ஆகமங்களிலே நியாசம் விதிக்கப்பட்டுள்ளது, நியாச வழிபாடு கூறப்பட்டுள்ளது. சிவபெருமான் திருவருவோடு ஒப்ப வைத்து பிரம்ம விஷ்ணுக்களின் உருவத்திற்கும் கூறப்பட்டுள்ளது. ஆகவே அவர்களும் சங்காரக் கடவுளாகிய சிவபெருமானோடு ஒப்பாவர் போலும், எனவே அநேக ஈஸ்வரர்கள் உள்ளார்கள் போலும் என்ற ஒரு தடை எழுந்தது. அதனை மறுத்து சிவசக்தி அவர்கள் பதிந்துள்ளமையினாலே அவர்களுக்கும் அத்தகைய நியாச வழிபாடுகள் விதிக்கப்பட்டன, அந்த வழிபாடு உண்மையில் அவர்கள் பதிந்துள்ள சிவசக்திக்கே போய் சேரும் என்று அற்புதமாக விளக்கப்பட்டது. அடுத்தாற்போல சிவசக்திகள் பல என்று கூறுகின்றீர்கள், சிவசக்திகள் பல என்று கூறுகின்றீர்கள், அப்ப சிவபெருமானும் பலவாகி விடுவானே என்று சொன்னதை மறுத்து, ஒரே சக்திதான் செய்யும் தொழில் வேறுபாடு பற்றி பல பெயர்களை பெற்று நிற்கின்றது. ஆகவே காரிய வேறுபாட்டால் சக்திகள் பலவே ஒழிய உண்மையில் சக்தி ஒன்றுதான், எனவே சக்தியை உடைய அந்த சக்திமானாகிய சிவனும் ஒருவன் தான் என்று கூறப்பட்டது. இவ்வாறு சக்திகளை பற்றி விளக்கி சொன்னபின் இப்பொழுது அந்த சக்தியை இரண்டு பெரும்பிரிவுகளாக பிரித்தார்கள். பக்குவம் வராத உயிர்களுக்கு பக்குவம் வரவழைக்கும் பொருட்டு அந்த உயிர்களிடத்திலே ஐந்தொழிலை செய்ய கருதி அவனுடைய அருட்சக்தியானது அந்த பராசக்தியானது ஆதிசக்தி என்ற நிலையினை மேற்கொள்கின்றது. அந்த ஆதிசக்தி திரோதான சக்தி என்றும் சொல்லப்படும் என்று கூறினார். அந்த திரோதான சக்தியினுடைய மூன்று பேதங்களை வருகின்ற பாடல்களே கூறுகின்றார். அந்த பேதங்கள் தான் ஆதிசக்தி இன்னும் மூன்று வகையாக எவ்வாறு பிரிகின்றது. அதாவது சக்தியினுடைய சொரூபம் தன் இயல்பு என்னவென்றால் பராசக்தி தான். அந்த பராசக்தியானது உயிர்களுக்காக ஐந்தொழில் செய்யும் பொருட்டு ஆதிசக்தி என்ற நிலையை மேற்கொள்கின்றது. அப்புறமாக அது இச்சை ஞானம் கிரியை என்று முத்திரப்படுகின்றது. அந்த இச்சை ஞானம் கிரியைகளுக்கு வரையறை கொடுக்கின்றார் வருகின்ற பாடல்களில். இச்சாசக்தி என்பது எது, ஞானசக்தி என்பது எது, கிரியாசக்தி என்பது எது என்று வரையறை. ஆகவே இந்த பாடல் மிக முக்கியமான பாடலாகும். பலரும் சொல்லி வருகின்றோம் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று சொல்லி வருகின்றோம். ஆனால் அவற்றுக்கெல்லாம் தெளிவான வரையறை இந்த பாடல் தான் கூறுகின்றது. ஒன்றதாய் இச்சா ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி நின்றிடும் சக்தி. இச்சை உயிர்க்கருள் நேசமாகும். நன்றெல்லாம் ஞான சக்தியால் நயந்து அறிவன் நாதன். அன்று அருட்கிரியை இதனால் ஆக்குவன் அகிலமெல்லாம் என்று கூறினார். ஒன்றதாய் சொல்லும் பொழுது சக்தி என்று இரண்டாம் அடியிலே இருக்கின்றது. நின்றிடும் சக்தி அப்படின்னு சக்தியின் இரண்டாம் அடியில் இருக்கின்றதல்லவா, அதை முதலே எடுத்துக்கொள்ள வேண்டும். சக்தி ஒன்றதாய் பதவுரையில தெளிவாக அதை குறிப்பிட்டுள்ளார். சக்தி ஒன்றதாய், சக்திங்கும் போது அந்த சொரூப சக்தி அதனுடைய உண்மை இயல்புல பராசக்தியா தானே இருக்கு. அந்த பராசக்தியாவது ஒன்றாயிருக்கும். அதை தடையிலா ஞானம்னு சொல்லி போன பாடல குறிப்பிட்டார் பராசக்திய. அதாவது தடையிலா ஞானம்னா என்ன, இறைவனுடைய அந்த இன்பத்தை சிவ ஆனந்தத்தை உயிர்களுக்கு தடையின்றி வழங்க வேண்டும் என்று கருதக்கூடியதுதான் சக்தியுடைய உண்மையான தன்மை. உணவை ஊட்டணும் குழந்தைக்கு அப்படிங்கிறது தான் தாயினுடைய உண்மையான இயல்பு. ஆனா அந்த உணவை குழந்தை உண்பதை தடுத்து அந்த குழந்தைக்கு மருந்தையே ஏன் ஊட்டுகின்றால், குழந்தை நோயிலிருந்து விடுபடும் பொருட்டு. ஆகவே உணவு ஊட்ட வேண்டும் என்ற அந்த உண்மையான இயல்பை குழந்தைகளுக்கு காட்டிக்கொள்ளாமல் மருந்தையே வலுக்கட்டாயமா ஊட்டுகின்றால் நோயின் அளவறிந்து ஊட்டுகின்றார். அதுபோல மல மறைப்பின் அந்த வன்மையை அறிந்து அந்த மலமறிப்பின் காரணமாக உயிர்கள் ஈட்டிய வினைகளின் வன்மை மென்மைகளை அறிந்து அந்த வினைக்கு ஈடாக போகங்களை மட்டும் ஊட்டி வருகின்றார் உலக மாதாவாகிய பராசக்தி. ஆக உண்மையான நோக்கம் என்ன, இந்த நோய் மும்மல நோய் நீங்கி உயிர் சிவானந்தமாகிய உணவை உண்ண வேண்டும், அதை ஊட்ட வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனா பக்குவப்படல இந்த உயிர்கள், மலநோயிலிருந்து நீங்கவில்லை. எனவே ஆதிசக்தி என்ற பொதுவியல்பை மேற்கொள்கின்றார், திரோதான சக்தி என்ற அந்த பொதுவியல்பை மேற்கொள்கின்றார். எனவே அந்த சிவ ஆனந்தத்தை தடுத்து இதை ஊட்டுகின்றார், வினைப்போகங்களை ஊட்டுகின்றார். இப்ப உண்மையான நிலை என்ன, தடை செய்யாததுதான் அவருடைய இயல்பு. நம்ம உணவு உண்பதற்கு தாய் உண்மையில தடையா இல்ல, நோய் தான் தடையா இருக்கு. அந்த நோய் தடை நீங்க வரைக்கும் தாயும் என்ன செஞ்சுக்கிறதா, அந்த நோய் வழி தானும் நின்று அந்த குழந்தையை அப்படியே மருந்து ஊட்டி பக்குவப்படுத்துறான். அது மாதிரி அந்த மும்மலங்களின் வழி தானும் நின்று அந்த மும்மலங்களின் வன்மையை அப்படி தேய்த்து வருகின்றார் திரோதான சக்தி. அதான் பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைன்னு சொன்னார். ஆகவே அந்த வினைகளுக்கு ஏற்றபடி பல்வேறு பேதப்பட்ட பிறவிகளிலே செலுத்துதல், அதான் பேதித்து. அதன் மூலம் உயிர் பக்குவமடைகின்றது, அதான் வளர்த்து. அப்புறம் எடுத்த பிறவியில் என்று எடுத்த. எனவே தடையிலா ஞானமாகிய அந்த பராசக்தி வந்து மூன்று வகையாக விளங்குகின்றது. எப்படி அப்படின்னா, இச்சா ஞானம் கிரியை, இச்சா ஞான கிரியை என்று ஒரு மூன்றாகி நின்றிடும் சொல்றாரு இல்லையா பாடல்ல. அதுக்கு என்ன பொருள், பதவுரையை பார்த்தால் இச்சா ஞான கிரியை என வியாபார பேதத்தால், வியாபார பேதம்னா தொழில் வேறுபாடு, தொழில் வேறுபாட்டால் இச்சா ஞான கிரியை என மூன்றாய். இந்த மூன்றும் இன்னும் பலவேதமா தெரியும். அவையே மற்றும் அவ்வக்காரிய வேதத்தார் பலதிரப்படும். அந்த விரிவெல்லாம் அங்க சொல்லல, ஆகமங்கள்ல தான் அங்க எல்லாம் விரிவாக சொல்லப்பட்டுள்ளன. இந்த தொகுத்து சொல்கின்ற அது தமிழ் சாத்திரங்களில் சித்தியாரே நமக்கு மிகவும் விரிவானது. ஏனைய சாத்திரங்கள் இதைவிட குறைந்த பாடல்கள் தான். ஆகவே இன்னும் விரிவாக உள்ளன அதெல்லாம் ஆகமங்கள். 28 ஆகமங்கள், ஒவ்வொரு ஆகமங்களையும் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கின்றன. ஆகவே அவையே மற்றும் அவ்வக்காரிய வேதத்தால் பலதிரப்படும். சரி, இப்போ பராசக்தி வந்து இச்சை ஞானம் கிரியைன்னு மூன்று முக்கியமான பேதங்களோடு விளங்குகின்றது என்று சொன்னார்களே, அதுல இச்சாசக்தி என்பது என்ன வரையறை? இப்ப வரையறை சொல்றார், இச்சை உயிர்க்கு அருள் நேசமாகும். நாதன்னு மூன்றாம் அடியின இறுதியில் இருக்கு பாத்தீங்களா, அதை இங்க சேர்த்துக் கொள்ள வேண்டும். பதவுரையில் அழகா சேர்த்திருக்காங்க நம்ம குருமூர்த்திகள். பதவுரை துணை இல்லாவிட்டால் ரொம்ப சிரமம். 16வது பட்டத்து குருமூர்த்திகள் நமக்கெல்லாம் வழங்கியுள்ள மிகப்பெரிய அருட்கொடை இந்த பதவுரை. அது சித்தியாரை கற்கின்ற மாணவர்கள் தான் அந்த அருமைப்பாட்டை வந்து நன்கு உணர முடியும். அவருடைய நம்முடைய 16வது குருமூர்த்திகளுடைய அந்த அருள் மகிமையை வந்து, கருணையை வந்து எல்லாரும் சிரமமின்றி எளிதா கற்கணும் சித்தியார அப்படிங்கிற நோக்கத்தோடையே அருள் செய்துள்ளார். அப்படி அந்தந்த இடத்துல அடைப்பு குறிக்குள்ள அந்த பிராக்கெட்குள்ள போட்டு கொண்டு கூட்டுப்படி அந்த பாடல் அப்படியே எழுதி பதம் பதமா உரை சொல்லி சிவஞான சுவாமியுடைய குறிப்புகளுக்கெல்லாம் ஏற்றபடி அருமையாக கொடுத்துள்ளார்கள் நம்முடைய குருமூர்த்திகள். இச்சை நாதன் உயிர்க்கருள் நேசமாகும். அம்மூன்றனுள், எந்த மூன்றனுள், இச்சை ஞானம் கிரியை அந்த மூன்றனுள் இச்சாசக்தி என்பது என்னவென்றால், இச்சாசக்தியாவது முதல்வன் உயிர்கட்கு மலத்தை நீக்கி சிவத்தை அளித்தற்கண் உலகாகிய கருணையா இச்சைனா விருப்பம், சுவாமிக்கும் விருப்பம் உண்டோ அப்படின்னா சுவாமிக்கும் விருப்பம் உண்டு. என்ன விருப்பம் அப்படின்னா, உயிர்கள் எல்லாம் மலச்சார்பினின்றும் நீங்க வேண்டும், அவை சிவத்துவத்தை பெற வேண்டும், பேரானந்த பெருவாழ்விலே உயிர்கள் எல்லாம் திளைக்க வேண்டும், மல துன்பத்தினின்றும் அவை விடுபட வேண்டும் என்ற அந்த விருப்பம் தான் இறைவனுடைய விருப்பம். அந்த கருணை தான், அந்த கருணை தான் அவனுடைய விருப்பம் சொன்னார். இச்சாசக்தியாவது அவனுடைய விருப்ப ஆற்றலாவது உயிர்களுக்கு மலத்தை நீக்கி சிவத்தை அளித்தற்கன் உள்ளதாகிய கருணையா, அதான் நேசம்னு சொன்னார் பாட்டில். நேசம் என்பது கருணை. அப்புறம் ஞானசக்தின்னா என்ன, வரையறை சொல்றார். நன்றெல்லாம் ஞானசக்தியால் நயந்து அறிவன் நாதன். என்ன, ஞானசக்தியால் நன்றெல்லாம் நாதன் நயந்து அறிவன். பொருள் என்ன சொல்றாங்க, ஞானசக்தியால் அதற்கு செய்யக்கடவதான உபாயங்களை எல்லாம் முதல்வன் நயப்பான் அறிவன். உயிர்களுக்கு பாசச்சார்பை நீக்கணும் திருவுளம் பற்றியாச்சு என்பெருமான். சரி, பாசச்சார்பை நீக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணணும்னு அந்த திட்டமிடுகின்றது பாருங்க, அதுதான் ஞானசக்தி. நன்றெல்லாம் ஞானசக்தியால் நயந்து அறிவன், நயப்போடு அறிவன், அக்கறையோடு அறிவான். அன்று அருட்கிரியை தன்னால், அன்றுனா அப்பொழுதே, என்னெல்லாம் இந்த உயிர்களுக்கு செய்ய வேண்டும், எப்படி இந்த உயிரை பாசத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், என்னென்ன உடனடியா விடுவிச்சிடலாம். ஆனா உயிருக்கும் உயிருடைய செயல்பாடும் அங்க வந்து, உயிருடைய பங்கும் அதுல இருக்கிறது, உயிருடைய ஒத்துழைப்பும் அதில் இருக்கின்றது. உயிரும் இறைவனுடைய அந்த சங்கல்பத்துக்கு இணங்கி அந்த இறைவனுடைய சிந்தனையோடு, இந்த உயிரும் ஒருமித்த சிந்தனையோடு இறைவன் சிந்தனையும் உணர்ந்து அதன் வழியில் தான் நிற்க வேண்டும், அந்த உயிர் நிற்க வேண்டும். அப்படி நின்றால்தான் வந்து, ஒத்து நின்றால்தான் உயிர் வந்து சீக்கிரமா விடுபடும். ஆகவே இந்த உயிர் எந்த அளவுக்கு அபக்குவமுற்று இருக்கின்றது, இதை எப்படி எப்படிலாம் வந்து படிப்படியா முன்னேற்றி கரை சேர்க்க வேண்டும். ஏன்னா படிப்படியாக முன்னேறக்கூடிய நிலையில தான் உயிர் இருக்கின்றது, உயிருடைய இயல்பு அது. ஒரு பொருளின் இயல்பை மாற்ற முடியாது. பனிக்கட்டினா குளிர்ச்சியாக தான் இருக்கும், நெருப்புனா சூடாதான் இருக்கும், அந்தந்த பொருளின் இயல்பு. அது மாதிரி உயிர்னா அறிவிக்கத்தான் அறியும், அதுவும் படிமுறையில் தான் அறியும், படிமுறையில் அறிவிக்க அறியும். எனவே படிமுறையில் அறிவிக்க அறியும் இயல்பினவாக இருக்க உயிர்களை எவ்வாறு அவற்றின் படிமுறைக்கு ஏற்ப அந்த பாசத்திலிருந்து விடுவிப்பது அப்படின்னு சொல்லி அறிந்து கொண்டார்களே, அறிந்தவற்றையெல்லாம் அக்கணமே செயல்படுத்துகின்றார். அறிந்த அக்கணமே, அதான் அன்றுன்னு போட்டார். அன்றுன்னா அப்பொழுதே, அறிந்த அறிந்த போதே என்க, கீழே குறிப்புரை இருக்கு பாருங்க, அன்று அறிந்த போதே என்க. அவ்வாறு ஞானசக்தியால் அறிந்த போதே அருட்கிரியை தன்னால் ஆக்குவன் அகிலமெல்லாம், அவனுடைய அருளின் வேறல்லாத கிரியாசக்தியால் தான் அறிந்த போதே அவற்றை அவ்வாறே முதல்வன் சங்கற்பித்து செய்வன். உயிர்களை மலத்திலிருந்து விடுவிக்கும் பொருட்டுத்தான் தனு கரணம் புவனம் போகம் எல்லாவற்றையும் படைத்துக் கொடுக்கின்றான். எனவே உயிர்களுக்கு தனுகரணாதிகளை படைத்துக் கொடுத்து இந்த உயிர்களை பிறவிகளிலே செலுத்தி படிமுறையிலே வளரச் செய்து மலச்சார்பின்றி விடுவிப்போம் அப்படின்னு திருவுளம் பற்றிய உடனே உடனடியா தனுகரணாதிகளை எல்லாம் படைத்து கொடுத்துறோம் உடனடியா. ஏன்னா எல்லாத்தையும் சங்கல்பத்தினால தானே செய்கின்றான் இறைவன், கருவிகரணங்களால செய்யலையே. ஆகவே உடனடியாக நினைத்ததை எல்லாம் செய்தும் விடுகின்றான். அப்ப கிரியாசக்தினா, ஞானசக்தியால் எண்ணியவற்றை செய்வது கிரியாசக்தி, செயல்படுத்துவது கிரியாசக்தி. அன்று அருள் கிரியை தன்னால் ஆக்குவன் அகிலமெல்லாம். அகிலம்னு ஒருமையில இருக்கு, எல்லாம்னு பன்மையில இருக்கிறது. இப்படி ஒருமையும் பன்மையும் இணைச்சு விடுறது இலக்கிய வழக்கு. நன்றெல்லாம்னு சொன்னார் பாருங்க, நன்றெல்லாம் அதைத்தான் சொல்றாங்க, அகிலமெல்லாம் கூட சொல்லல. அகிலம்ங்கிற அந்த சொல்லே வந்து பன்மையை உணர்த்தக்கூடிய ஆற்றல் உண்டு. நன்றெல்லாம்னு இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, மூன்றாம் அடியின் தொடக்கத்தில் இருக்கு. நன்றெல்லாம் ஞான சக்தியால் நயந்து அறிவன் இருக்கு. நன்றுங்கிற ஒருமை வந்து எல்லாம்ங்கிற பன்மை கூட இயந்திருக்கிறது. அப்படி ஒருமையும் பன்மையும் இணைச்சு விடுவாங்க இலக்கியத்தில். நன்றெல்லாம் என்பது ஒருமை பன்மை மயக்கம், ஒருமையும் பன்மையும் மயக்கம்னா அந்த இடத்துல கலந்து வருகின்றது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு, அப்படி ஒருமையும் பன்மையும் கலந்து விடலாமா அப்படின்னா, இன்னென்ன மாதிரி இடங்கள் எல்லாம் அப்படி கலந்து விடலாம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம வெகுளாமை பார்த்தோம் திருக்குறள், அதுல சொன்னார உள்ளியதெல்லாம் உடனேயதுன்னு சொன்னார். அந்த இடத்துல உள்ளியது எல்லாம், உள்ளியதுன்னா நினைத்தது, நினைத்ததெல்லாம் உள்ளியதுங்கிறது ஒருமை, எல்லாம்ங்கிறது பன்மை. அப்படி ஒருமை பன்மை சேர்த்து விட்ட மாதிரி இங்கேயும் நன்றெல்லாம் சேர்த்து விட்டார்கள். இவை நான்கு செயலானும், மூன்று செயல் ஏற்கனவே போன சிந்தனையில் பார்த்தவை, இந்த ஒரு செயலும் சேர்த்து இந்த நான்கு செயலானும் என்ன கருத்து சொன்னார், அயன் உருவம் அறி உருவம் எல்லாம் வந்து அரண் உருவம் மாதிரியே நியாசம் செஞ்சு வழிபடுன்னு சொன்னாங்க, அதனால வந்து இறைவன் பலர் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்ன கருத்தை மறுத்து அப்புறம் வந்து சக்தி பலவா இருக்கிறதுனால சக்திமானாக இறைவனும் பல அப்படிங்கிற அந்த கருத்தையும் மறுத்து இந்த அநேகேஸ்வரம் அதெல்லாம் கூடாது, சிவபெருமான் ஒருவன் தான், அவன் ஒருவனே பரம்பொருள் என்று நிலைநாட்டியதுதான் இந்த நான்கு செயலுடைய தொகுப்பான கருத்து. அதுதான் சொல்றார், இவை நான்கு செயலானும் அயன்றனை ஆதியாக அறநூறு என்றல் பற்றியும் சக்தி பலவாதல் பற்றியும் தான் ஒருவனே முதற்கடவுள் என்று செல்லாது என்னும் அநேக ஈஸ்வரவாதி மதத்தை ஆசங்கித்து பரிகரித்து, ஆசங்கித்துன்னா அவன் அந்த மாற்று கருத்தை சொல்றான், ஆசங்கித்துன்னா அந்த கருத்தை வாங்கி பரிகரித்துன்னா அதை மறுத்து, ஒருவன் என்ன சொல்றான்னு அதை நல்லா வாங்கிக்கிடணும் முதல்ல, அப்புறம் தான் மறுக்கணும். அதனால பாருங்க, பரிகரித்துன்னு நேரடியா எழுத மாட்டாங்க, ஆசங்கித்து பரிகரித்து, அவன் சொல்றதெல்லாம் கேட்டு அப்புறம் அவற்றின் பொருந்தாமையை சொல்லி மறுக்கிறது. ஆசங்கித்து பரிகரித்து தான் முதல் என்றது வலியுறுத்தப்பட்டது, அதாவது சிவபெருமானே முதற்கடவுள் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டது. இனி அடுத்த பாடல், அடுத்தவன் என்ன கருத்து சொல்றான் அப்படின்னா, இவனும் வந்து சிவபெருமான் ஒருவனே முதற்கடவுள் அப்படிங்கிற கருத்தை மறுக்க வரான். ஆனா இவன் வந்து என்ன சொல்றான்னா, பல ஈஸ்வரர்கள் இருக்கிறார்கள் அப்படி சொல்ல வரல, உயிர்களே எடுத்துக்கொள்ளுங்களேன். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, இப்போ சிவபெருமானுக்கு இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி எல்லாம் உண்டுன்னு சொன்னீங்க, உயிர்களுக்கும் தான் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி எல்லாம் இருக்கின்றனவே, அப்போ உயிர்களுக்கும் கடவுளுக்கும் என்ன வேற்றுமை? ஆகவே மலத்தடையில இருக்குன்னா முத்தியில மலத்தடை நீங்கிருது, முத்தி அடைஞ்ச பிறகாவது அந்த மலத்தடை நீங்கிருது, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப முத்தி அடைஞ்ச பிறகாவது உயிர்கள் வந்து பெரிய இச்சை ஞான கிரியைகளை பெற்றுவிடுமே, அப்ப முத்தி அடைந்த ஆன்மாவும் சிவமும் சமமாயிருதான் அப்படின்னு சொல்லிட்டு யாரு அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு யாரா இருக்கணும்னு, சிவ சமவாதி தான். சிவ சமவாதி எப்படி மறுக்கிறான் அப்படின்னா, அவன் அநேக ஈஸ்வரவாதத்தை எப்படி ரகசியமா கொண்டு வரான்னா, முத்தி அடைஞ்ச ஆன்மாவும் சிவமும் சமம், முத்தி அடைஞ்சிட்டா அந்த ஆன்மாவும் ஐந்து ஒளியிலையும் செய்யும், இப்ப அது சிவத்துக்கு சமம். அப்போ எப்படி அதுக்கப்புறமும் எப்படி சிவபெருமான் ஒருவனே முதற்கடவுள் சொல்லலாம், முத்தி அடைகிற ஆன்மாக்கள் ஒவ்வொருவரும் சிவத்துக்கு சமமா ஆயிட்டே வருவாங்க, அப்படி பல ஈஸ்வரர் வந்துருவாங்கன்னு அவன் வந்து அந்த ரூட்ல வரலாம். அப்போ அந்த கருத்தை எவ்வளவு அற்புதமா மறுக்கிறார் இந்த பாடல்ல நம்ம சுவாமிகள் தான் தொடர்ச்சி காட்டுறாங்க, போன பாட்டுக்கு இந்த பாட்டுக்கும் உள்ள தொடர்ச்சி எவ்வளவு அற்புதமா காட்டுறாங்க. இச்சாஞான கிரியை வந்து ஏன் சிவனுக்கு தான் இருக்கா, சீவனுக்கு இல்லையா சொல்றான் பாருங்க, சீவனும் இச்சாஞான கிரியையால் சிவனை ஒப்பன் ஆவன், சிவனும் இச்சாஞான கிரியையால் சிவனை ஒப்பன் ஆவன் என்றிடில் என்று சொன்னால், அனாதிமலம் இவற்றினை மறைக்கும் காவலன் இவன் செய் கண்மத்து அளவினில் கொடுப்ப காண்பன் பாவியாம் புத்தி முத்தி பயன்கொள்ளும் பண்பிற்றாகும். ஒவ்வொரு பாடலுக்குமே சுவாமிகளுடைய உரை இல்லாவிட்டால் நமக்கு வந்து மெய்ப்பொருளை காண்பது மிக அரிதுதான். ரொம்ப அற்புதமா உரை சொல்லியிருக்காங்க சுவாமிகள் வந்து இந்த இடத்துல, அதாவது மூன்று கோணங்களிலே மறுக்கின்றார் அருள்மிகு சிவாச்சாரிய சுவாமி. எதை மறுக்கின்றார்? உயிர்களும் இச்சாஞான கிரியைகள் உடையன, எனவே உயிர்களும் சிவபெருமானுக்கு சமமாவன என்ற இந்த கருத்தினை மூன்று கோணங்களிலே மறுக்கின்றார். என்னன்னா, ஒன்றை ஒத்துக்கொள்கின்றார், எதை ஒத்துக்கொள்கின்றார், உயிர்களுக்கு இச்சை ஞான கிரியைகள் உண்டு என்பதை ஒத்துக்கொள்கின்றார், உயிர்களுக்கும் இச்சை ஞான கிரியைகள் உண்டு. ஆனா அது பற்றி உயிர்களுக்கும் இச்சாஞான கிரியைகள் உண்டு, முதல்வனுக்கும் இச்சாஞான கிரியைகள் உண்டு, எனவே உயிர்களும் முதல்வனும் சமம் அப்படின்னு சொல்றதற்கு அதைத்தான் மறுக்கின்றார். உயிர்களுக்கு இச்சாஞான கிரியைகள் உண்டு என்றாலும் உயிர்களுடைய இச்சாஞான கிரியைகள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றன என்பதை நன்கு சுட்டி காட்டுகின்றார். இந்த உயிர்களுக்கு மூன்று நிலைகள் சொல்லியிருக்கின்றார் அல்லவா, மூன்று அவத்தைகள், அவத்தை என்றால் நிலை, மூன்று நிலைகள் என்ன, கேவலம் சகலம் சுத்தம், அந்த மூன்றும் பாடல்ல வந்து குறிப்பிடப்படல, ஆனா அப்படி அதை அடிப்படையா வச்சுதான் பாடியிருக்கின்றார் சொல்லி நம்ம சுவாமிகள் காட்டுகின்ற பாங்கு இருக்கின்றதே மிகச்சிறப்பானது. என்ன சொல்றார் அப்படின்னா, ஆனா சீவனும் இச்சாஞான கிரியையால் சிவனை ஒப்பன ஆவன் என்றிடில், இப்பா நீ வந்து இந்த சீவான்மாவாகிய உயிரும் இந்த உயிருக்கும் இச்சை ஞான கிரியெல்லாம் இருப்பதனால இந்த உயிரும் சிவனை ஒக்கும் அப்படின்னு நீ சொன்னால், அனாதிமலம் இவற்றினை மறைக்கும், ஐயா உயிர்களுக்கு இச்சை ஞான கிரியைகள் இருந்தாலும் அந்த இச்சா ஞான கிரியைகள் அனாதி மலமாகிய ஆணவ மலத்தினாலே தடைபட்டு கிடக்கின்றன அப்படிங்கிறார். அப்போ இது எந்த நிலை? இச்சை ஞான கிரியை மூணும் மல மறைப்பினால் முற்றிலும் தடுக்கப்பட்டிருத்தல் கேவல நிலை, ஆகவே கேவலாவத்தையில் என்று அங்கே போட்டுக் கொள்ள வேண்டும். சுவாமிகள் உரையில அருமையா சேர்த்து சொல்றாங்க, கேவல நிலையில் இந்த இச்சா ஞான கிரியைகள் மூன்றும் ஆணவ மலத்தினாலே அந்த மூல மலத்தினாலே முழுமையாக மறைக்கப்படுகின்றன. அடுத்த அடியில் பாடல என்ன வருது? காவலன் இவன் செய் கண்மத்து அளவினில் கொடுப்ப காண்பன் வருது. காவலன்னா இறைவன் முதல்வன், உயிர்கள் செய்கின்ற கண்மத்து அளவிலே கண்மத்துக்கு ஏற்றபடி இந்த இச்சாயன கிரியைகளை விளக்குகின்றான். அப்ப உயிர்கள் கண்மம் செய்வது வினை செய்வது எந்த அவத்தை? சகலாவத்தை. இப்ப சகலாவத்தையில் இங்க வந்து சேர்த்து எழுதுகின்றார்கள் சுவாமிகள். எவ்வளவு அற்புதமா உரை சொல்லியிருக்காங்க. சகலாவத்தையில வந்து இந்த உயிர்கள் செய்கின்ற வினைக்கு ஏற்ப முதல்வன் உயிர்களின் இச்சா ஞான கிரியைகளை விளக்குகின்றான். அப்புறம் சுத்தாவத்தை மூன்றாவது, அதுலதான் என்ன சொன்னாங்க, பாவியாம் புத்தி முத்தி பயன்கொள்ளும் பண்பிற்றாகும். நான்காம் அடியில வந்தது. பாவியாம்னா பாவி என்பது இந்த இடத்துல வந்து இந்த பாவங்களை செய்தவன பாவின்னு சொல்லுவோமா, அந்த பொருள்ல வரல. இந்த இடத்துல பாவிங்கிறது என்ன பொருள் வந்தது அப்படின்னா, இதுவும் வந்து வடமொழி சொல் தான், என்ன பொருள் வருதுன்னா வரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அது நம்ம பதவுரையில தான் நம்ம குருமூர்த்திகள் அருமையா காட்டியிருக்காங்க அந்த சொல்லுக்கு பொருளை. பாவியாம் அப்படின்னா வரக்கூடியவான், வரக்கூடியவாகிய, வரக்கடவதாகிய. புத்தி அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து உலக போகம்னு பொருள் உண்டு. உலகத்தில் அனுபவிக்கிற இன்ப துன்பங்களுக்கெல்லாம் புத்தின்னு ஒரு பெயர் உண்டு. அதான் 36 தத்துவங்களில் உள்ள புத்தி தத்துவம் மட்டுமல்ல, புத்தி என்பதற்கு வந்து நாம் அணுகக்கூடிய இன்ப துன்பங்கள், சுருக்கமாக சொன்னா உலக போகங்கள், அதுக்கு புத்தின்னு பேர் உண்டு. அந்த பொருள் தான் இங்க புத்திங்கிற சொல் வந்திருக்கிறது. பாவியாம் அப்படின்னா, பாவியாம் புத்தினா வரக்கூடிய உலக போகங்கள், வினைக்கீடாக வரக்கூடிய உலக போகங்கள். புத்திக்கு அப்புறம் வந்திருக்கு முத்தி. இந்த இடத்துல போலன்னு ஒரு ஓம உருபை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சுவாமிகள் சொல்கின்றார்கள். அதை வருவித்து உழைத்துக் கொள்ள வேண்டும். ஓம உருபுகள் அப்படி தொற்கு நிற்கலாம், விதை இருக்கிறது, நாம் அதை வருவித்து உழைக்க வேண்டும். பாவியாம் புத்தி போல, அதாவது வரக்கூடிய உலக போகங்கள் போல அப்படின்னா என்ன, சகலாவத்தையிலே உயிர்களுக்கு வரக்கூடிய வினைப்போகங்கள் போல. சுத்தாவத்திலே என்ன போகம் வரும்? சிவபோகம் வரும். இங்க வந்து இவன் செய்த நல்வினை தீவினைக்கு ஈடாக இந்த சகலாவத்தையிலே வினைப்போகங்கள் கிடைப்பது போல, இந்த சகலாவத்தையில் அவன் சிவபுண்ணியங்கள் நிறைய ஈட்டியிருந்தான்னா இந்த சிவபுண்ணியங்களுக்கு ஈடாக சுத்தாவத்தையிலே என்ன கிடைக்கும்? சிவபோகம் கிடைக்கும். அப்ப என்ன சொல்றார், சுத்தாவத்தை வந்துட்டா மட்டும் உயிருக்கு முன்னும் சர்வ சுதந்திரம் வந்துடாது. எப்படி தெரியுமா? சகலாவத்தையில வினைப்போகங்களை இறைவன் கொடுக்கத்தான அந்த உயிர் பெறுகின்றது, இறைவன் கொடுத்துதான பெறுகின்றது உயிர்கள். அதுபோலவே சுத்தாவத்தையிலும் அந்த வினைப்போகங்களை பெற்றது போலவே இந்த சிவபோகத்தையும் சிவபெருமான் கொடுத்தால்தான் உயிர் பெறும். எனவே எந்த ஒரு நிலையிலும், கேவலமாகட்டும் சகலமாகட்டும் சுத்தமாகட்டும், எந்த ஒரு நிலையிலும் உயிரினுடைய இச்சா ஞான கிரியைகள் சுதந்திரமாக விளங்குவன அல்ல, முதல்வனால் தான் விளக்கப்படுகின்றன. கேவலாவத்தை பார்த்தா ரொம்ப பரிதாபம், இச்சை ஞானம் கிரியை எல்லாம் இருக்கு, இருந்து என்னத்துக்கு, எல்லாம் ஆணவனத்தால அடியோடு மறைக்கப்பட்டு கிடக்குது. அப்புறம் முதல்வன் எப்போ தன்னுடைய கருணையை காட்டுகிறானோ அப்பந்தான் அது. சகலாவத்தையில வந்து முழுமையா கருணையை காட்டுறதுக்கு வழி இல்லை, ஏன்னா உயிர்கள் தகுதி அப்படி இருக்கு. வினைகளை செஞ்சு யான் எனது நிற்கிறது. அப்புறம் என்ன செய்வான் அவன்? அவன் என்ன பண்றான், வினைக்கு ஏற்றபடி இச்சா ஞான கிரியைகளை விளக்குகின்றான் இல்லையா, விளக்கி வினைப்போகங்களை ஊட்டுகின்றான். அந்த வினைப்போகங்களைப் போலவே வரக்கூடிய சிவபோகத்தையும் சிவபெருமான் கொடுக்கவே உயிர் பெறுகின்றது சுத்தாவத்தையில். அதான் புத்தி முத்தினா புத்தி போலவே முத்தி பயனையும் கொள்ளும் பண்பிற்றாகும். கொள்ளும்னா சிவபெருமான் கொடுக்க கொள்ளும் பண்பிற்றாகும். இப்ப சுவாமியுடைய உரையை நான் பார்க்கணும். இச்சை முதலிய மூன்றும் முதல்வனோடு ஒப்ப உயிர்க்கும் உழவென்பது மாத்திரையே பற்றி உயிர்களும் முதல்வனோடு ஒக்கும் போலும் என மலையற்க, மலையற்கனா மலைய வேண்டாம். எப்படி மலைய வேண்டாம்? இச்சை முதலிய மூன்றும் அப்படின்னா இச்சை ஞான கிரியை இந்த மூன்றும் முதல்வனுக்கும் உள்ளது உயிருக்கும் உள்ளது, அது ஒரு காரணம் பற்றி உயிர்களும் முதல்வனோடு ஒக்கும்னு சொல்லி மலைய வேண்டாம். இவை அவை போலன்றி, எவை உயிர்களின் இச்சா ஞான கிரியைகள் சிவபெருமானின் இச்சா ஞான கிரியைகள் போல சுதந்திரமாக விளங்காமல் எப்படி விளங்குகின்றன? கேவலத்தில் மூலமலத்தால் மறைவிடுதற்குரிய தன்மையும், சகலத்தில் கண்மத்து அளவில் ஏகதேசப்பட்டு நிகழ்தற்குரிய தன்மையும். ஏகதேசப்பட்டுனா கொஞ்சம் கொஞ்சம் தானே விளங்குது அறிவு, வந்து சகலாவத்தையில சிற்றறிவா தானே விளங்குது, இச்சையும் கிரியையும் சிறுமையோடு தான் விளங்குகின்றன. அதான் ஏகதேசப்பட்டு நிகழ்தற்குரிய தன்மை சகலத்தில. அப்புறம் அக்கண்மத்தால் வரக்கடுவதாகிய போகப்பயன் போல, போகப்பயன் தான் புத்தின்னு போட்டிருக்கு, போல போட்டுக்கிடணும் நாம். அக்கண்மத்தால் வரக்கடவதாகிய, வரக்கடவதாகியதான் பாவிங்கிற சொல்லுக்கு பொருள் இந்த இடத்துல. வரக்கடவதாகிய போகப்பயன் போல சுத்தத்தின் அதனின் வேறாகிய முத்தி பயனும் முதல்வன் கொடுப்பவே கொள்ளும் உரிமைத்தன்மையும் உடமையான். இல்லையா, உயிர்களுக்கு முத்தியில கூட சிவமோகத்தை பெறுகின்றன, அதுவும் முதல்வன் கொடுத்துத்தான் பெறுகின்றன. தாமாக பெறுகின்ற சுதந்திரம் அங்கேயும் வரல, ஏன்னா அந்த இயல்பே உயிர் கிடையாது. முதல்வன் வந்து செலுத்தி செலுத்தி தான் அது செல்லும் இருந்தா எல்லா நிலையிலையும். ஆனால் முதல்வனுடைய இச்சா ஜனக்கிரிகள் இந்த தன்மைகளோட இருக்கு, மூலமலத்தில் மறைபெற்று கிடக்கா, இன்னொரு முதல்வன் வந்து அதை விளக்குறான், அவன் கொடுத்தா அவன் இன்பம் பெறுறான். இந்த தன்மைகள்லாம் கிடையாது முதல்வனுடைய இச்சா ஜனக்கிரிகைக்கு, அவை சர்வ சுதந்திரமானவை. அதான் சொல்றார், இத்தன்மைகள் இல்லாத முதல்வனுடைய இச்சா ஜனக்கிரிகைகளோடு இவற்றிடை வேற்றுமை பெரிதாகலின். உயிர்களின் இச்சா ஜனக்கிரிகைகளுக்கும் முதல்வனின் இச்சா ஜனக்கிரிகைகளுக்கும் வேற்றுமை பெரிது. பண்புனா என்ன? தன்மை. கடைசி அடியில் வருத பண்பிற்றாகும், அந்த தன்மை உடையது. முதல்வன் கொடுத்தால்தான் இது பெரும் தன்மை உடையது. புத்தி போல் என்னும் ஓம உருபு விகாரத்தால் தொக்கது. அதான் புத்தி முத்தி ரெண்டுக்கும் நடுவுல போல் அப்படின்னு போட்டுக்கணும். புத்தி போல் முத்தி, அதாவது வினைப்போகம் போகம் போலவே வரக்கூடிய சிவபோகம் என்று விளக்கியாச்சு. இங்ஞனம் உரையாதார் கண்மத்தளவினில் கொடுப்ப காண்டலே புத்தி பயன் கோடல் என்பது உணர்ந்தில. இவ்வாறு உரை சொல்லாமல் வேற மாதிரி இந்த புத்தி என்பதற்கு வந்து உரை சொல்லிட்டா அது வந்து பொருந்தாம போயிரும். ஏன்னா புத்தி என்பதற்கு பொருள் என்ன? போகம். போகம்னாலே வினைக்கீடாக கொடுக்கப்படுவதுதான். அதை சொல்லியாச்சு பாடல்ல, கண்மத்தளவினில் கொடுப்ப காண்பன்னு சொல்லிட்டு அதுக்கு வேறாக புத்திக்கு இன்னொரு பொருள் சொல்லக்கூடாது. ஆகவே இதுதான் சரியான கருத்து என்று உணர்த்தினார். இதனானே சிவ சமவாதி மதம் பற்றி ஆசங்கித்து சொல்லிட்டார்கள். பாத்தீங்களா, இப்படி சொல்லக்கூடிய யாரு? சிவனும் இச்சா ஞான கிரியையால் சிவனை ஒப்பன் அப்படின்னு வாதிடக்கூடியவன் யாரு? சிவ சமவாதி. முத்தான்மாக்கள் எல்லாம் ஈஸ்வரன் தான் சொல்றான். அப்போ அதுலயும் அநேக ஈஸ்வரவாதம் வந்துட்டு அதை மறுத்து இந்த அதிகரணத்துடைய நோக்கமே என்ன? தான் முதல் சிவபெருமான் ஒருவனே முதல்வன், வேற யாரும் அவனுக்கு சமமாக மாட்டார்கள், பிரம்ம விஷ்ணுக்கள் சமமாக மாட்டார்கள் முன்னாடி மறுத்துட்ட. அப்புறம் வந்து இப்போ முத்தான்மாக்களும் சமமாக மாட்டார்கள் இந்த பாடல சொல்லுது. இதனானே சிவ சமவாதி மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து மேலது வலியுறுத்தப்பட்டது. அப்புறம் அடுத்தால ஒருத்தன் வந்து சொல்ல வரான் அநேக ஈஸ்வரவாதம், ரொம்ப வித்தியாசமா சொல்ல வரான். என்ன அப்படின்னா, ஐயா பிரம்ம விஷ்ணுக்கள்லாம் சிவசக்தியினாலதான் இயங்குறாங்க, அவங்க எல்லாம் முதல்வனுக்கு சமம் ஆக மாட்டார்கள், ஒத்துக்கொள்கிறோம். சரிப்பா, வேற என்ன சொல்ற? முத்தான்மாக்களும் சிவபெருமானுக்கு சமம் அல்ல, முத்தான்மாக்களும் சிவபெருமான் கொடுத்துதான் முத்தி இன்பத்தை பெறுகின்றார்கள், சிவபெருமானுக்கு அடங்கித்தான் அவர்களும் இருக்கின்றார்கள், ஒத்துக்கொள்கிறோம். ஆனாலும் பல ஈஸ்வரர்கள் உள்ளனர்னு சொல்ல வர, எப்படி சொல்ல வர அப்படின்னா, ஐயா சிவபெருமானே வந்து பலரியா, சிவபெருமான் தான் பரம்பொருள், அவருக்கு இணையா வேற யாரும் கிடையாது, முத்தான்மாக்களும் அவருக்கு இணை கிடையாதுதான், அவருக்கு அடிமைதான். ஆனா சிவபெருமானே பல சிவபெருமான் இருக்காரு, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்னப்பா இது, ரொம்ப வினோதமான கருத்தாக இருக்கின்றதே, சிவபெருமானே பலர்னு சொல்றே, ஆகமங்கள் சொல்லுது சார் அப்படின்னா. ஆகமங்கள் எங்க சொல்கின்றன அப்படின்னு கேட்டா, ஆகமங்கள்ல ஒரு சிவனா சொல்லியிருக்கு, லய சிவன், போக சிவன், அதிகார சிவன், சிவத்துக்கு பன்மை கூறிவிட்டார்களே. அப்போ நீங்க தான் முதல், அவன் ஒருவனே முதல்வன், அவனை ஒருமையில சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே, ஒரு பொருள் மேல் வைத்து ஓதுகின்றீர்களே, இது அமையாது, இது பொருந்தாது போலும் அப்படிங்கிறான். என்ன சொல்ல, அற்றாயினும் அப்படிங்கிற, நீங்க சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனாலும் அப்படின்னு சொல்றேன். அற்றாயினும் ஆகமங்களின் லயசிவன், போக சிவன், அதிகார சிவன் என சிவ பன்மை கூறுதலின் கூறுவதால் தான் முதல் என்று ஒரு பொருள் மேல் வைத்து ஓதுதல் அமையாது போலும் எனின் அகுது உணர்த்துதற்கன்றே வருஞ்செயுள் வருஞ்செயுட்கள் எழுந்தன என்பது. அந்த லயசிவன், போக சிவன், அதிகார சிவன் சொன்னதை வச்சுக்கிட்டு சிவபெருமானே பலர் என்று சொல்றாங்களே, அது அப்படி சொல்லக்கூடாது, அதனுடைய உட்பொருள் என்னன்னு உணர்த்துவதற்குத்தான்.